என்றென்றும் சமாதானமுள்ள வாழ்க்கையை நம்முடைய மனம் விரும்பிக் கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் அந்த சமாதானத்தை நாம் கவனிப்பதில்லை. இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சமாதானம் மட்டும்தான் இருதயத்தினுடைய எண்ணங்களை சீர்படுத்துகின்றது. எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே ஒரே நேர்பாதையில் அமைய வேண்டும். எனக்கு ஒரு நேர்பாதை இருக்கிறது, அந்த நேர்பாதையில் துன்பங்கள் இடையூறுகள் கிடையாது, சங்கடங்கள் கிடையாது, சச்சரவுகள் கிடையாது, தடங்கல்கள் கிடையாது, எந்த விதமான அவநம்பிக்கையும் அந்த பாதையில் இல்லை. தெளிவாக என்னுடைய நாளைய வாழ்க்கையை நான் பார்க்க முடிகின்றது. இது மட்டும்தான் ஒரே வழி என்று தெரிகின்றது. அந்த வழியில் நாம் செல்லும் பொழுது நம்முடைய பாதையில் வரக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த அளவு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடையூறுகள் ஏற்படக்கூடாது என்று எண்ணுகின்றோமோ அதே அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலும் என் காரணமாக எந்த விதமான சங்கடமும் ஏற்படக்கூடாது என்று விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்திற்கு இறைவனுடைய அனுமதி, அவனிடமிருந்து ஒரு நல்லருள். அந்த நல்லருள் உங்களுக்கு தெளிவானதும் அழகான பாதையுமாக உங்களுக்கு அறிவிக்கின்றது. இதற்கு நிகரான ஒரு பாதை உங்களுடைய வாழ்நாளில் கிடையாது, வாழ்க்கையில் அமைய முடியாது. மற்ற மனிதர்களை பற்றிய சமாதானம் நமக்கு வேண்டுமென்றால், மற்ற மனிதர்களுடைய சுகம் தவறிவிடக்கூடாது, மற்ற மனிதர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் காரணமாக இயற்கையாக மனதில் ஒரு இரக்கம் ஏற்பட வேண்டும். துன்பப்படும் பொழுது அவர்களே என்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. இதற்கு நிகரான ஒரு பிரார்த்தனை இல்லை. எந்த அளவுக்கு நான் எனக்காக நன்மையை நம்புகின்றேனோ அந்த அளவுக்கு நன்மையை நாடவேன் என்ற அந்த குணம் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். தனக்கு மட்டும் நேர்வழி வேண்டும், தனக்கு மட்டும் நன்மை வேண்டும், நமக்கென்று ஒரு பாதை இருக்கும் பொழுது நான் மனிதர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மனிதர்களோடு மனிதர்களாக நான் இணைந்து வாழ நிச்சயமாக இறைவனால் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். மனிதர்கள் சூழ்நிலைகள் இல்லாமல் நீங்கள் வாழப்போவதில்லை. மனிதர்களோடு தான், அவர்களுடைய சூழ்நிலைகளோடு தான் நீங்கள் வாழ்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இதில் மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு மனிதர்களுடைய சமுதாயம் அவசியம். மனிதர்களோடு நான் இணைந்து வாழ வேண்டும். நான் மனிதனாக இருப்பதன் காரணமாக விலங்குகளோடு வாழ மாட்டேன், மனிதனோடு நான் வாழ்வேன். எங்கள் பக்கத்து வீட்டில் மனிதர்கள் இருக்கணும். பக்கத்து வீட்டில் சிங்கமும் இந்த பக்கத்து வீட்டில் பொடி எது வீட்டில் சுத்தி இருக்க முடியாது, நான் வாழ முடியாது. காடு என்னோடு மனிதர்கள் சமுதாயம் இருக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் யார் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். இரக்கம் இருந்தால் மனிதர்கள், மன்னிப்பவர்கள் மனிதர்கள், கருணையோடு வாழ்பவர்கள் மனிதர்கள், நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள் மனிதர்கள். இவற்றை கொண்டு நீங்களும் வாழுங்கள். பிறருக்காகவும் அந்த வாழ்க்கையை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதியின் மீதும் இந்த மனித தன்மைகளின் மீதும் நேர்மையோடு வாழ்வதன் காரணமாக உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த இரக்கமும் பதிவும் பண்பும் மன்னிப்பும் மன்னிப்பும் இன்னும் பாதுகாப்பான வாழ்க்கையை உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புவதும் கருணையும் இன்னும் அழகான நற்குணங்களும் மற்ற மனிதர்களுக்கும் வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இதற்கு நிகரான ஒரு வாழ்க்கை, மனிதன் என்ற அந்தஸ்துக்குரிய வாழ்க்கை வேற எதுவும் கிடையாது. நாம் மனிதர்களாக வாழ விரும்புகின்றோம், ஆனால் நான் மனிதன் என்பதையே மறந்துதான் வாழ்கின்றேன். மற்றவர்களை நாடி நான் வாழும் பொழுது நிச்சயமாக என்னுடைய நன்மைகள் பதிவுபோய்விட்டன. அவர்களிடமிருந்து நான் பொருள்களை நாடுகின்றேன். இறைவனிடமிருந்து நான் விரும்பும் பொழுது பொருளோடு அருளும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த அருளில் உங்களுடைய பொருள்கள் விளைச்சல்களாகும், அழகான விளைச்சல்களாகும். அருள் உங்களுடைய இரக்க குணத்தையும் உங்களுடைய மன்னிப்பையும் பரிவையும் அன்பையும் நீங்கள் பணிந்து நடப்பதற்காக வேண்டி உங்களுடைய கருணையை அதிகரிப்பதும் இவை யாவுமே அருளில் அமைந்திருக்கின்றது. இவற்றிலிருந்து இதனை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது எதனை பொருள்களாக நீங்கள் அடைபெறுகின்றீர்களோ அவ்வளவும் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பணிக்கொள்ளக்கூடிய அந்த பாதையை இறைவன் உங்களுக்கு தெளிவாக்குகின்றான். அந்த பாதையில் உங்களை உறுதியாகவும் ஆக்குகின்றான். உறுதி கொள்வோர் அனைவரும் இந்த பாதையை நம்பிக்கை கொள்ளட்டும். இதில் உங்களுக்குள் சமாதானம் ஏற்படுமே தவிர இதில் உங்களுக்குள் பகைமை ஏற்படாது. உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் நற்சொல்லையும் நல்லெண்ணத்தையும் கொண்டு வாழ்வீர்களை தவிர உள்ளுக்குள் கருவிக்கொண்டு பொறாமை கொண்டு அவர்களுக்கு கீழான நிலை ஏற்பட வேண்டும், துன்பத்துக்குள்ளாக வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படாது. எனக்கு ஏற்படவில்லை என்று நாம் எண்ணம் கொள்வோம், ஆனால் நம்மை அறியாமலேயே பொறாமை இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இதைத்தான் விரும்புகின்றது. அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை என்னுடைய பாதையில் நேர் வழியில் அழகானவற்றை நான் பார்க்க விரும்புகின்றேன். என் கண் முன்பாக கேடுகள் நிகழ வேண்டாம், நான் அந்த கேடுகளை நிகழ்த்து கொண்டாக இருக்க வேண்டாம். என் பாதை மாறிவிட்டது, சுகமான பாதையாக இருக்க வேண்டும். அந்த சுகத்தில் இடைஞ்சல்களும் இடையூறுகளும் கவலைகளும் துன்பங்களும் கட்டங்களும் ஏற்படக்கூடாது. அப்படியானால் நான் அதனை செய்வதாக நிச்சயமாக இருக்க மாட்டேன். இது என்னுடைய நேர் வழி. இதனை விரும்புபவர்கள் உங்களுடைய வழியில் வரவ மாட்டார்கள், நீங்கள் அவர்களுடைய வழிபக்கம் திரும்ப மாட்டீர்கள். நேர் வழி, நேர் வழியை விரும்பக்கூடியவர்கள் தங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சமாதானமான ஒரு எண்ணம் என்னவென்றால், எனக்கு எதுவும் தெரியாது என்ற அந்த பயம், எல்லாம் தெரியும் என்ற அந்த அகம்பாவம் வேண்டாம். நான் எனக்கு எந்த வழியும் இல்லாத போது நிச்சயமாக இறைவன் பக்கம் திரும்புவனாக இருக்கின்றேன். பூமியின் வழிகள் எனக்கு கிடையாது. இறைவன் எனக்கு வழி அறிவித்தால் தவிர அருளோடு கூடிய பாதை பூமியில் இல்லை. பூமியில் பொருள்களின் அடிப்படையிலான பாதை மட்டும்தான். பொருள்களை நம்பி வாழும் பொழுது அருள் என்ற இறைவனுடைய அந்த குணாதிசயங்கள் இல்லாததன் காரணமாக என்னுடைய வாழ்க்கை தவறுதலாக பொருள்களை நம்பி எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாத அந்த பொருளை நம்பி நான் வாழ்கின்றேன். ஒரு தானியம், ஒரு அரிசி, ஒரு உணவு என்று இருந்தால் கூட அந்த உணவில் இறைவனுடைய அருள் இருக்க வேண்டும். அவனுடைய பெயரை உங்களுடைய நெஞ்சத்தில் தாங்க வேண்டும். என் இறைவனே, இந்த உணவை நான் உட்கொள்கின்றேன், இது நீ படைத்த உணவாக எனக்கு கொடு. அத்தியாயம் 6:119 எங்கள் இறைவனே, இந்த உணவை நாங்கள் உட்கொள்ள ஆரம்பிக்கின்றோம், நீ படைத்த உணவாக இதனை அமைத்துக் கொடு. விவசாயிகள் படைத்த உணவாக இது அமையக்கூடாது. அவர்கள் இந்த நிலத்தை உழுதார்கள், அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கின்றன என்ற அந்த எண்ணத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கள். ஊர் உலகம் அவ்வளவு பேரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், விவசாயிகள் தான் உங்களுக்கு உணவளிப்பவர்கள் என்று. இந்த நிலத்தை படைத்தவர்கள் விவசாயிகள் இல்லை. அந்த நிலத்திற்குரிய உயிரோட்டத்திற்கும் விவசாயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதன் மீது நீர் இறங்குகின்றது, வெளிச்சம் இறங்குகின்றது, கதகதப்பு இறங்குகின்றது, குளிர்ச்சி இறங்குகின்றது, மழை அதன் மீது இறங்குகின்றது இறைவனுடைய அனுமதியை கொண்டு. அதன் காரணமாக பயிர்கள் முளைக்கின்றன உயிரோட்டத்தோடு என்ற இந்த எண்ணத்தை நான் தாங்க வேண்டும். அவனை தவிர இவற்றையெல்லாம் இந்த ஒரு தானியத்திற்கு அளித்தவன் எவனும் இல்லை என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் தெளிவாக உணர வேண்டும். இப்பொழுது அந்த உணவில் இறைவனுடைய அருள் நிச்சயமாக இருக்கின்றது. அந்த உணவு உங்களுக்கு நன்மையாக அமையும். இறைவனுடைய பெயரை நினைவில் அஞ்சி நீங்கள் உண்ணாமல் இருப்பதற்கு யார் உங்களுக்கு தடை விதித்தது என்று என் கேட்கின்றான். ஆனால் அந்த தடையையும் மீறி நான் சம்பாதித்தேன், இந்த உணவு நான் சம்பாதித்தது என்று எப்பொழுது எண்ணுகின்றீர்களோ அந்த உணவு உங்களுக்கு ஒரு ஜடமான உணவாக, இறந்துவிட்ட அந்த உணவில் எவ்வளவு கேடுகள் இருக்குமோ அந்த கேடுகளை கொண்டு நீங்கள் உண்கின்றீர்கள் என்பதை எந்த விதத்திலும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இந்த உணவைத்தான் இதுவரை நாம் உட்கொண்டு இருக்கின்றோம். கஷ்டங்களும் நம்மை பிடித்தன, வயிற்று பாதைகளும் நோய்களும் உருவாக ஆரம்பித்தன, நெஞ்சத்தின் கேடு நாம் தொடக்கூடிய அந்த உணவில் அமைந்திருக்கின்றது, அந்த உணவில் அந்த கேடு அமைந்துவிடுகின்றது. இறைவழி மருத்துவத்தில் எப்படி நீங்கள் அந்த இறைவழி மருத்துவத்தை நாடி வரும் பொழுது உங்களை தொட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல எண்ணம் அங்கு உங்களை தூய்மையாக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியை காண்பிக்கிறது. நீங்கள் இன்னும் தூய்மை அடையவில்லை, உங்களுக்கு நோய் இருக்கின்றது, அந்த நோயை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி இவர்களுடைய பிரார்த்தனை எனக்கு உதவி செய்யும் என்ற அந்த நம்பிக்கையில் வருகின்றீர்கள். ஏன் அந்த நம்பிக்கை? இவர்களிடம் இறைவனுடைய அருள் இருக்கின்றது. நிச்சயமாக இப்பொழுது உங்களுக்கு தெரிந்த விஷயம், என்னிடம் மனிதனுடைய பொருள் கிடையாது, ஆனால் இறைவனுடைய அருள் இருக்கின்றது. இறைவனுடைய அருள் எல்லாமே உங்களுக்காக அளவிடப்பட்டது, அளவாக ஒவ்வொரு நாட்பொழுதிலும் ஒவ்வொரு போகத்திலும் உங்களுக்காக விளைகின்றது. இறைவனுடைய அருள் இல்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் இப்பொழுதே நான் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதில் வாழ வேண்டும். நிச்சயமாக அது காய்ந்து சதுகளாகி தீப்பிடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடுகின்றது. அதைத்தான் நான் சேமித்து வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கைக்காக நான் உபயோகப்படுத்தும் பொழுது நெருப்பை எனக்கு நான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அந்த நெருப்பில் என்னுடைய உடல் சதுகளாகுமே தவிர அதில் அது செழிக்காது. எந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டும்? இறைவனுடைய அருளோடு கூடிய வாழ்க்கை வேண்டும். சத்தியமாக என்னுடைய இதயத்தில் அருள் வேண்டும், நீ அளவிட்டது வேண்டும், நான் அந்த அளவை அந்த எடையை மீறக்கூடாது. எத்தனை நாளைக்கு நாம் சேமிக்க முடியும்? நிச்சயமாக வாழ்நாள் முழுமைக்குமாக இல்லை. வாழ்நாள் முழுமைக்குமாக நான் சேமித்து வைத்து விட்டேன், அதை அனுபவிக்கக்கூடிய நாட்கள் நாளைக்கு எனக்கு முடிந்து போகலாம். எவ்விதம் நாம் தீர்மானிக்கின்றோம்? பொருள்களில் நான் வாழ்வேன் என்று. என்னிடம் அருள் இருக்கிறது என்றால் அந்த அருளுக்கு காரணம் பொருள்களின் மீது மதிப்போ நாட்டமோ கிடையாது. இறைவனுடைய அருளை கொண்டு நான் இன்று சுகமாக வாழ முடியும். இந்த சுகம் என்றைக்கும் எனக்கு வாழ்க்கைக்கான ஒரு நல்லெண்ணத்தையும் நல்ல அருளையும் பெருகச் செய்யும். அந்த வாழ்க்கையில் என்னுடைய பாதையில் வருபவர்களுக்கு நன்மையும் தேவை கேடு கிடையாது. நான் நன்மையை கொண்டும் வாழும் பொழுதும் நன்மையான பாதையில் நேர்வழியில் வரக்கூடிய மனிதர்களுக்கு நன்மைகளை நான் எண்ணியும் அதற்கான பாதையை இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டும் என்னை பாதுகாத்து கொண்டு வாழ்வதன் காரணமாக பொருளோடு அருளும் இருக்கின்றது, அருளோடு பொருளும் இருக்கின்றது. இவ்விதமாக எனக்கு உரிய ஒரு தேவை, என்னிடம் வரக்கூடிய நோயாளிகள் சுகமாக வேண்டும், நான் சுகப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. இது எனக்கும் ஒரு அத்தாட்சியாகவும் வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு பேரவர்களாகவும் அத்தாட்சியாகவும் இருக்க வேண்டும். நீ அதற்கு பொறுப்பேற்றுக்கொள். எனவே அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் எடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அத்தியாயம் 9:103. அந்த பொருள்களை அவர்களாக மாற்ற வேண்டும். அவர்கள் இருக்கக்கூடிய பொருள்கள் அவ்வளவுமே இந்த பொருள்கள் என்னை காப்பாற்றும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணத்தை கொண்டு டாக்டர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவ்வளவும் விழலுக்கு கிடைத்த வீணாக அமைந்துவிட்டது. இப்பொழுது இறைவனுடைய அருளை நாடி வருகின்றார்கள். அவருடைய பொருள்களில் அருள் நிறைய வேண்டும். அந்த அருளுக்காக வேண்டி அவர்களுடைய பொருள்களிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு எது தர்மமோ அதை அவர்கள் மனமும் வந்து கொடுக்க வேண்டும். பொருள்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுதலின் காரணமாக இன்னொரு கேள்வியும் கேட்கின்றார்கள். நீங்கள் இறைவனைத்தானே நம்புகின்றீர்கள், எதற்காக பணத்தை கேட்கின்றீர்கள்? நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். நாங்கள் தர்மம் செய்கின்றோம், எங்களிடம் அதை விட்டுவிடுங்கள், நீங்கள் எதற்கு கேட்கின்றீர்கள்? நீங்கள் பணம் சேகரித்ததே அதர்மத்தை கொண்டுதான், அருள் இல்லாமல் இருக்கின்றது. அதில் உங்களுக்கு தர்மம் வேண்டும். தர்மம் என்ன என்று தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக அந்த பொருள்களிலிருந்து அருளாக உங்களுக்கு கிடைத்திருக்கும். இரண்டு அவர்களை பொருளாக மாற்றின் காரணமாக பொருளிலிருந்து இன்னும் மோசமான விளைவுகளை நீங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு செலவு செய்ய தெரியவில்லை. நன்மைக்கான பாதையில் அதை செலவு செய்யும் பொழுது அதற்கு உரிய நன்மை உங்களுக்கு உண்டு. உங்களிடமிருந்து நான் பணத்தை உங்களுடைய பொருள்களிலிருந்து எடுக்கும் பொழுது என்னுடைய செலவோடு அந்த செலவு சேர்கிறது. தர்மம் எது அதர்மம் எது என்று தெளிவாக பிரித்தறிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் நான் செலவு செய்யக்கூடிய அந்த அருள் பணம் இல்லை அருள். யார் மூலமாக எனக்கு இந்த பணம் கிடைத்ததோ அதனை அருளாக மாற்றுகின்றேன். அந்த அருளில் அவர்களுடைய பணம் அவர்கள் செலவழித்தது போன்றதாகும். நீங்கள் கொடுத்தது அவ்வளவுமே ஒவ்வொருவருடைய பணமும் ஒன்று சேர்ந்து இங்கு செலவழிக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அவர்களுடைய நன்மைகளுக்கும் உரியதாகும். அந்த பொருள்களை தாங்கள் செலவு செய்வது பெருமைக்காகவும் இந்த பொருள் செலவு செய்வதன் காரணமாக எனக்கு இறைவன் அதிகமாக பொருள் தருவான் என்ற அந்த எண்ணத்தோடும் தான் செலவு செய்கின்றீர்கள். அருளை வேண்டி செலவு செய்யவில்லை. 100 ரூபாய் கொடுத்தா எனக்கு 1 கோடி ரூபாய் தருவான், 100 கோடி ரூபாய் தருவான். நிச்சயமாக அந்த 100 கோடி ரூபாய் 100 பைசாவுக்கு பிரயோஜனம் உள்ளது. ஆகவே நல்லவர்களிடம் கொடுத்து செலவு செய்ய சொல்லும் பொழுது அவர்களுடைய செலவில் அவர்களுடைய தர்மத்தில் எனக்கும் அந்த பங்கு நிச்சயமாக இருக்கிறது. நான் அறியாத அருள் எனக்கு வந்து சேரும் என்பதை நம்புங்கள். உங்களுடைய பொருளில் நான் வாழவில்லை, இறைவனுடைய அருளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அருளிலிருந்து வரக்கூடிய பொருள் அவர்களுக்கும் அருளை கொடுக்கும். இதுவரையில் கெட்டவற்றுக்கு செலவு செய்வதற்கும் நல்லதற்கு செலவு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. உலகத்தில் உள்ள அவ்வளவு பொருள்களையுமே கொட்டி கொடுத்தாலும் சரி, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அத்தாட்சியை நினைத்தால் சுகம் ஆகுக என்ற மாற்றத்தில் ஆகிவிடக்கூடிய இந்த ஒரு பேராற்றல் பேரொருளை நிச்சயமாக இந்த பணத்திற்கும் பொருளுக்கும் உங்களுடைய நகைகளுக்கும் வைரங்களுக்கும் வைடூரியங்களுக்கும் இன்னும் மரகதங்களுக்கும் இன்னும் வானங்களில் உள்ள நட்சத்திரங்களை கொட்டி கொடுத்தாலும் அவ்வளவும் இந்த அத்தாட்சிக்கு முன்பாக தூசிக்கு சமமானதாகும். உங்களுடைய எண்ணம் இப்பொழுது சமாதானம் அடைய வேண்டும். பொருள்களில் இறைவனுடைய அருள் இல்லை என்று இருக்கும் பொழுது அவ்வளவு பொருள்களும் நரக நெருப்புக்குரியவை என்பதை நான் அறிய வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையை நீங்கள் பொருள்களையே மதித்து வாழ்கின்றீர்கள். இறைவனுடைய அருள் அவ்வளவுமே நான் பொருளாக மதிப்பதன் காரணமாக அவ்வளவுமே எனக்கு அசுத்தமானதாகவும் அசிங்கமானதாகவும் ஆகிவிட்டது. இந்த வாழ்க்கைக்கான உதாரணம் 10:24. அத்தியாயம் 10:24 ஒரு மழையின் உதாரணத்திற்கு, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ஒரு மழையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும். அந்த மழை அருளாகும். இங்கிருக்கக்கூடிய உங்களுடைய பொருள்கள் அருளாக விளைந்தது அவ்வளவுமே பணத்திற்காக நீங்கள் ஆக்கும் பொழுது பொருள்களாக மாறிவிட்டன. ஒவ்வொரு இயற்கையினுடைய செல்வமும் செழிப்பும் இயற்கை என்று கூறிய பிறகு அதனை செயற்கையிலேயே வாழக்கூடிய நான் எனக்கு உரியதாக நான் எண்ணுகின்றேன். நிச்சயமாக செயற்கை இயற்கையோடு இணைய முடியாது. இயற்கை செயற்கையோடு ஒருபோதும் ஒத்துப்போகாது. நீங்கள் தோட்டங்களையும் துறவுகளையும் வைத்திருங்கள். செல்வ செழிப்புள்ள தோட்டங்கள் அவ்வளவையும் நீங்கள் இயற்கை செல்வங்களாக பார்க்காமல் செயற்கை பணமாக பார்க்கின்றீர்கள். இவ்வளவு விளைச்சல்களையும் பணமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். அது உங்களுக்கு வாழ்வளிக்கும், பணம் வாழ்வளிக்கும். ஒவ்வொரு வகையான பழ வகைகளும் ஒவ்வொரு போகங்களிலும் அது செழித்து உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இதை அவ்வளவுமே நான் பணமாக மாற்றி பிறகு பணத்தை கொண்டு நான் வாழ்கின்றேன். ஏன் இதை கொண்டு வாழ்ந்தால் என்ன, உங்களுக்கும் வாழ்வு இருக்கின்றது. ஒரே ஒரு மரத்தில் 4000 5000 காய்கள் இருக்கின்றன, பழங்கள் இருக்கின்றன. இது உங்களுடைய வயிற்றுக்கு 2-3 போதும், உங்களுடைய குடும்பத்திற்கு 10-15 ஒரு நாளைக்கு போதும், மீதமுள்ளவற்றை பிறருக்காக கொடுக்கும் பொழுது அருளாகும். இன்னும் இந்த விளைச்சல்கள் பெருகும். ஆனால் பெரும்பாலும் நம்மில் பலர் பொருளாக மாற்றுவதன் காரணமாக, அந்த பொருளை அருள் இல்லாமல் உண்பதன் காரணமாக எண்ணம் செத்துவிட்டது. இறைவன் படைப்பவன் என்ற அந்த எண்ணம் போய்விட்டது. முதலாவதாக யார் படைத்தானோ அதனை பின்னும் அதிகரிப்பான் என்ற அந்த எண்ணம் போய்விட்டது. சமாதானம் குறைந்து விட்டது. இவ்வளவையும் பணமாக மாற்ற வேண்டும் என்று இருக்கும் பொழுது, இவ்வளவு பழங்களையும், வகை வகையான பழங்களையும், பூக்களையும், அவ்வளவு பழங்கள் நான் பழங்களாக மாற்ற வேண்டும் என்று இருக்கும் பொழுது அருள் போய்விட்டது. இப்பொழுது பூச்சிக்களும் புழுக்களும் அது படைக்க பற்றும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் படைத்த இந்த காய்களும் பழங்களும் இப்பொழுது பூச்சிக்களுக்காக விஷத்தந்துகளுக்காக மாறிவிட்டன. அதனை நீங்கள் மருந்துகள் அளிப்பீர்கள். உங்களுடைய பொருள் இப்பொழுது என்னுடைய பொருள் அவ்வளவுமே உங்களுக்காக உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது நீங்கள் அளிக்கக்கூடியது உயிரை அளிக்கக்கூடிய பொருட்களை அளிக்கின்றீர்கள். வேர்களிலேயே இப்பொழுது நீங்கள் அதை அமைக்க ஆரம்பிக்கின்றீர்கள். வேரறுக்கப்பட்டவர்கள் நாம். பணம் என்ற அந்த சீர்கட்டிலிருந்து நாம் விலக வேண்டும். அருளோடு பணம் வேண்டும், அருளோடு பொருள் வேண்டும். அப்படி இல்லை என்றால் எனக்கு பொருள் மட்டுமே மிஞ்சும், அருள் நீக்கப்பட்டதாக ஆகிவிட்டது, நான் நெருப்புக்கு உரியவனாகவும், ஏற்கனவே நான் நெருப்பில் அமைந்துவிட்டவனாகவும், நெருப்பில் நான் வாழ்வோனாகவும், இந்த நெருப்பு என் இதயத்தை நிச்சயமாக பற்றி கொண்டது, அது வேதனைக்குள்ளாகிறது. பெருமையும் பொறாமையும் உங்களுக்கு வந்துவிடும். என்னிடம் இருக்கின்றது இது, என்னுடைய பொருள் என்று அதிகாரத்தில் இருக்கிறது. எவ்வளவுதான் உங்களுடைய வளங்கள் இருந்தாலும் இறைவனிடமிருந்து அதற்காக ஒரு நேரம் குறிக்கப்பட்டுவிட்டது. அதுவரையில் அது செல்வச் செழிப்போடு இருக்கும். அத்தியாயம் 10:24 வசனம் 24, அவ்வளவு கவர்ச்சி மிக்க அடகுடன் அது இருக்கின்றது. இது என்றும் எனக்காக வாழ்வளிக்கும், இது என்றும் குறைந்து விடாது என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதனுடைய நேரம், அதற்காக விதிக்கப்பட்ட நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் வரும் சமயம் முந்தைய நாள் அதனுடைய செழிப்பில் அது வளர்ந்திருந்தது ஒரு கனவோ என்ற அளவுக்கு, நீங்கள் நினைக்கூடிய அளவுக்கு அது வெட்டப்பட்டு அறுவடை செய்யப்பட்டதை போன்று ஆகிவிடக்கூடிய அந்த ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படும் பல சமயங்களில் ஏற்பட்டிருக்கின்றது. தீப்பற்றி காடுகளை அடைந்திருக்கின்றன. அந்த காடுகளில் இல்லாத குளிர்ச்சி கிடையாது. அங்கு வெப்பம், அது தீப்பற்றி அறிகின்றது. காடுகளில் நாம் அந்த நெருப்பை பார்க்கின்றோம், காடு பற்றி அறிவதை பார்க்கின்றோம். முந்தைய நாள் அது தன்னுடைய அலங்காரத்திலும் வளர்ச்சியிலும் இருந்ததை நீங்கள் காண முடியாதவர்கள் ஆகிவிடுங்கள். மறுநாளில் அது பகலிலும் வந்துவிடக்கூடும், இரவிலும் வந்துவிடக்கூடும். நம்பிக்கை கொள்ளுங்கள். யார் பாவ மன்னிப்போடு வாழ்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அருளும் இருக்கின்றது, இரண்டும் பொருத்தமும் இருக்கின்றது. யார் சிந்திக்கவில்லையோ, யார் உணரவில்லையோ, யாருக்கு செவிப்பலன்கள் இல்லாமல் ஆகிவிட்டதோ, பார்வை பலன்களும் இல்லாமல் ஆகிவிட்டது, பிரித்தஞ்சலக்கூடியவர்கள் இல்லாமல் ஆகிவிட்டது, நிச்சயமாக ஒரு நெருப்புக்குரியவர்கள். இனிதான் அவர்களுடைய நரக நெருப்பு இறந்த பிறகுதான் அவர்களுக்கு கூடிய என்பதில்லை. இந்த உலகத்திலேயே அவர்கள் காண்பார்கள். நெஞ்சத்தில் நெருப்பு பற்றி கொண்டு எரிவதை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய தீமூட்டப்பட்ட நெருப்பில் புக ஆசைப்படுவார்கள். அது குடியிருப்பதை போன்றிருக்கின்றது. நெருப்பு குளித்தலில் தீ குளித்து அவர்கள் தங்களை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவன் உங்களுடைய செயல்களை உற்று நோக்குவனாக இருக்கின்றான். அத்தியாயம் 10:24, ஒரு மடையின் உதாரணத்திற்கு ஒப்பானதாகும், அது அருள். உங்களுடைய கைகளினால் நீங்கள் சம்பாதிப்பதில்லை, உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் கொண்டு வரவில்லை, தொடக்கூட முடியாது. இறைவனுடைய அருள் இறங்குகின்றது. அதன் காரணமாக பயிர்கள், உங்களுடைய பொருள்களோடு தாவரங்கள் கலக்கின்றன. உங்களை பொருளாக இருக்கக்கூடிய தாவரங்கள், பணமாக இருக்கக்கூடிய தாவரங்கள் அதனோடு கலக்கின்றன, உயிர் பெறுகின்றன. புதிய விளைச்சல்களும் அங்கிருந்து உருவாகின்றது, புதிய உயிரோட்டத்துடன். இப்பொழுது நீங்கள் அதனையும் பணமாக பார்க்கும்பொழுது கெட்டுவிட்டது. அதனை யார் இறைவனுடைய அருளாக பார்க்கின்றார்களோ நிச்சயமாக அவருடைய பாவனை மன்னித்து விட்டான். அந்த தோட்டத்தில் விளையக்கூடிய ஒவ்வொன்றும் செழிப்பாகவும் அழகாகவும் ருசியாகவும் எந்த ஒன்றுமே புளிப்பும் கசப்புமாக ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தோட்டமாக அது இருக்காது. இன்னும் விளைச்சல்கள் பெருகும். அதிலிருந்து உங்களுக்கும் மனிதர்களுக்கும் இன்னும் உங்களுக்காக படைக்கப்பட்ட கால்நடைகளுக்கும் உணவு உண்டு. கால்நடைகளுக்கும் உணவு உண்டு. ஆக அதனை பொருளாக எப்பொழுதுமே மாற்றி அதிலிருந்து வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இப்பொழுது கைவிடுங்கள். அதில் இருக்கக்கூடிய விளைச்சல் ஒவ்வொன்றின் மீதும் நீங்கள் உரிமை உள்ளவர்கள் என்று எண்ணாதீர்கள். இறைவனுக்கு உரிமையானவை அவை. அத்தியாயம் 10:24. முடிவாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு இயற்கையினுடைய சுகமும் உங்களுக்கு மட்டும் உரியதல்ல, மற்றவர்களுக்கும் அது உரியது. அது இறைவனுடைய அருள், உங்களுடைய பொருள் அல்ல. எப்பொழுது எங்களுக்கு அதன் மீது உரிமை இருக்கின்றது, நாங்கள் அதன் உரிமையாளர்கள் என்று எண்ணுகின்றீர்களோ, அந்த நிலையிலிருந்து அந்த நேரத்திலிருந்து பிடித்தது சாபம் நமக்கு. இந்த காற்று சுகமாக இருக்கின்றது, மற்றவர்களுக்கும் வேண்டும் என்று விரும்புங்கள். நிச்சயமாக நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யாருக்கு சென்றடைய வேண்டுமோ அது பங்கிடப்பட்ட பிரிவாகும். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை சுகமும் மற்றவர்களுக்கும் வேண்டும் என்று விரும்புங்கள். செயற்கையான சுகம் யாருக்குமே வேண்டாம் என்று விரும்புங்கள், நான் உட்பட. அந்த சுகத்தில் நீங்கள் ஒரு தற்காலிகமான பொய்யான ஒரு மாயையில் வாழ்கின்றீர்கள், உண்மையில் வாழவில்லை. வெளியில் இறைவன் பூக்கக்கூடிய அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை, பூவின் வாசனை எல்லோருக்கும் பொருத்தமானது. நீங்கள் அளிக்கக்கூடிய சென்ட் அவ்வளவும் பொருத்தமில்லை. உங்களுக்கே அது நன்மை இல்லை, பொய்யான ஒரு வாசனை. அந்த வாசனையை பெருமையாக அடித்துக் கொண்டு வருவீர்கள். மல்லிகைப்பை வைத்திருந்தால் கொஞ்சம் இலக்காரமாக பார்ப்போம். பட்டிக்காடுகள் மல்லிகைப்பை தூக்கி போட்டுவிட்டு சென்ட் எடுத்து கொண்டால் இவர் படித்தவர். அலங்காரங்களிலும் ஆடம்பரங்களிலும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை மக்கள் விரும்புகின்றார்கள். இயற்கையாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் விரும்பவில்லை. சுகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இயற்கையில் அருளில் வாழ வேண்டும். பொருள்களினால் நான் அமைந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு கூடாது என்று விரும்ப வேண்டும். இயற்கையின் மீது நீங்கள் சக்தி படைத்தவர்கள் என்று எண்ணும்பொழுது இயற்கை உங்களுக்கு விரோதமாக மாறும். இதன் மீது நீங்கள் நாட்டம் கொள்ளக்கூடாது. இறைவனுடைய பெயரை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள், படைப்பாளன் என்று, உயிர் ஓட்டுபவன் என்று. இந்த உயிரோட்டமுள்ள படைப்பு பேர் அருள் என்பதையும், அது மனிதர்களுக்காக எல்லா விதத்திலும் இணக்கமாக அமைய வேண்டும். அந்த ஒவ்வொரு பொருளும் கொட்டை கூட, அது உங்களுக்கு ஒரு பழத்தினுடைய கொட்டை கூட அது உங்களுக்கு நன்மையாக அமைய வேண்டும். அந்த கொட்டையிலிருந்து விளையக்கூடியவை பன்மடங்காக பெருகும். அது இல்லாமலும் அவன் அந்த தோட்டத்தில் ஒவ்வொரு மண் துகள்களையும் விதைகளாக மாற்றுவான். நீங்கள் அறியாத புதிய படைப்புகளை, செழிப்புகளை கொண்டுவதற்காக வேண்டி நம்பிக்கை இப்பொழுது அருளின் மீது வேண்டும். உங்களுடைய கை விரல் உங்களுடைய உணவின் மீது படுவதற்கு முன்பாக இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனை நன்மையாக்கிக் கொள் இறைவனை. அப்படி என்றால் இது பிறருக்கும் உண்டு என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த உணவு சுவையாக இருக்கின்றது, நான் மட்டும் உட்கொள்ள விடலாம் என்று எண்ணுகின்றேன், அவ்விதமாக இல்லை. இந்த சுவையான உணவு இறைவனுடைய அருள், எனக்கு மட்டுமே உரிமையானது என்று எண்ண வேண்டாம். அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு பங்கை கொடுங்கள். அந்த சுகத்தை, அந்த அருளை மற்றவர்களும் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். உங்களுடைய எண்ணத்தின் காரணமாக அவர்களுக்கு இறைவன் தன் அருளை புகட்டுவான். உங்களுடைய எண்ணம் மற்ற கொடுக்கும் பொழுது அவர்கள் இறைவனுடைய அருளை அறிய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த அருளை அவர்களுக்கும் சேர்த்து புகட்டுவான். இயற்கையிலிருந்தே அவர்களுக்கு அந்த குணம் விளைய ஆரம்பிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது நாம் இறைவனை அதிகமாக உணர்கின்றோமோ, இயற்கை என்று கூறக்கூடிய மக்கள் அனைவருமே அறியட்டும், அந்த இயற்கையை படைப்பவன் இறைவன், படைப்பாளன் இறுதியாக இறைவன் அறிய வேண்டும். இன்னும் பணம் இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் அதிகம் அதிகமான சோதனைகள் உண்டு. இன்னும் அருள் இல்லையே, அந்த அருளிலிருந்து இந்த பணம் விளைய வேண்டும். அந்த பொருள் அருளாக இருக்க வேண்டும், பேரருளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் நம்மை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பெரும் தோட்டமே உங்களை விட்டு ஒரு நாளில் காலியாகிவிடும். ஒரு இரவின் உட்பகுதியில் பகலின் உட்பகுதியில் இதை உடைய கற்றலை அதற்கு வரும்பொழுது காணாமலாகிவிடும் என்று படித்திருக்கின்றோம். அது நிகழ்ந்தும் இருக்கின்றது. எவ்வளவோ சமயம் மழை வந்து அவ்வளவு பயிர்களும் நாசமாகிவிட்டன, அழுகிவிட்டன தெரியும். ஆக இது நம்பிக்கை கொள்வதற்கு புதிதானதல்ல. இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் நிச்சயமாக நாம் பேரிழப்புக்கு ஆளாகிவிடுவோம், பேரழிவுக்கும் ஆளாகிவிடுவோம் என்பதை நாம் தெரிந்தவர்கள் இல்லை. எனினும் நாம் மெத்தனமாக இருக்கின்றோம். பொருள்களினுடைய மிதப்பை கொண்டு, மிகுதியை கொண்டு, இந்த மிகுதியிலும் மிதப்பிலும் மாயையிலும் வாடும் வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு ஆகாது என்று இப்பொழுது அச்சம் கொள்ளுங்கள். இறைவனுடைய பெயரை அஞ்சிய நிலையில் ஒவ்வொரு இயற்கையிலிருந்தும் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, என் இறைவனே எங்களுக்கு இதன் நன்மையை அதிகரித்துக் கொடு, எங்களுக்கு ஆக நான் இதிலிருந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றேன். நீங்கள் எந்த உணர்வை கொண்டு கொடுக்கின்றீர்களோ அந்த உணர்வை இறைவன் புகட்டுவான் அவர்களுக்கு. இது பிரார்த்தனை. ஒவ்வொரு சுகத்தையும் அனுபவிக்கும் பொழுது எங்களுக்கு இதனை நீ அதிகரித்துக் கொடு. இந்த அதிகரித்து நிலை இருக்கக்கூடிய அருள் நிலைப்பட வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். விரும்புங்கள், இந்த பூமி விசாலமானது. நிராகரிப்பவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். தான் என்ற எண்ணம் வரும்பொழுது அவ்வளவையும் நான் நிராகரிக்கின்றேன். பொருளாக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கும் பொழுது அந்த பொருளில் இருக்கக்கூடிய நெருப்பு என்னை பற்றுகிறது. அந்த பொருளில் இருக்கக்கூடிய தீமைகள் என்னை வந்து அடைகின்றன. அது இறந்துவிட்டது. இறந்துவிட்டவை நிச்சயமாக அழுகி போகும். எது அழுகி போய்விட்டதோ அது உங்களுடைய உடல் நலனுக்கு ஒவ்வாது. இதை அறிந்திருக்கக்கூடிய நிலையில் நாம் மறந்துவிட்டிருக்கக்கூடிய மனிதர்களாக ஆகிவிடக்கூடாது. பொருள்கள் உங்களை விட்டு நீக்கப்படுகின்றன என்றால் என் இறைவனே பொறுமையை கொடு என்று கேளுங்கள். அந்த பொறுமையை நான் கொள்ளும் பொழுது அந்த பொறுமைக்கு நிகரான ஒரு அருள் கிடையாது. எதற்காக அந்த பொறுமை? கெட்டதை என்னை விட்டு நீக்குகின்றாய், நன்மை உன்னிடமிருந்து வர இருக்கின்றது. நான் பொறுமையாக இருக்கும் பொழுது நன்மையும் தீமையும் ஒன்று சேராது என்பது புரியும். தீமைகள் நீங்கும் பொழுது, நான் பொறுமையாக இருக்கும் பொழுது, மீதமுள்ள பொருள்களும் சரி உங்களுக்கு நன்மையாக மாறும். இதனையும் நீங்கள் நற்செயல்களாக கருதுங்கள். எதனை நீங்கள் உங்களுடைய பெருமையை கொண்டு பொருள்களாக நீங்கள் புசித்தீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு நன்மையாக மாறும். அத்தியாயம் 5:93 இறுதியாக உள்ள அந்த வசனங்களுக்கு வாருங்கள். 5:93 நீங்கள் இறைவனுக்கு அஞ்சியவர்களாக என்னை விட்டும் என்னுடைய பொருள்கள் நீங்கும் பொழுது நான் பாக்கியவான் ஆகாமல் இறந்துவிடப் போயிடக்கூடாது. வழி தவறுதலாக என்னை நான் அடித்துக் கொள்ளக்கூடாது, நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. இறைவனுடைய அருளை நான் மீண்டும் பெற வேண்டும் என்று அச்சம் கொள்ளுங்கள். உங்களை விற்றும் உங்களுடைய நன்மைகள் நீங்கும் பொழுது, நீங்கள் நன்மைகளாக எண்ணிக்கொண்டிருப்பவை தான் அவை. நன்மைகள் ஒருபோது நீங்காது. தீமைகளின் நன்மைகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். நன்மைகள் தானே பெருகும். அழிந்து கொண்டிருக்கின்றது உங்கள் கண் முன்பாக. நஷ்டவாளிகளாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். போக வேண்டும் எது? இறைவனுடைய அருள் அங்கு. அதனை நீக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அந்த காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எப்பொழுது எனக்கு நஷ்டம் ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் நான் பொறுமையை மேற்கொள்வது அழகிய பொறுமை, அழகான செயல். இறைவனை நீங்கள் அனுமதிக்கின்றீர்கள். இப்பொழுதாவது நீங்கள் இறைவனை நினைவு கூறுங்கள். நிச்சயமாக இறைவன் மன்னிப்போனாக இருக்கின்றான். இதுவரையில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பெருமையை கொண்டு புசித்தீர்களோ உங்களுடைய பொருள்களிலிருந்து அவ்வளவு இறைவன் மன்னிக்கின்றான். அவர்கள் குற்றவாளிகள் இல்லை, அவருடைய குற்றங்கள் நீக்கப்பட்டுவிட்டன. ஆகவே உங்களுடைய காரியங்களில் நீங்கள் தோல்வியிடும் பொழுது இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். நிச்சயமாக எந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த துன்பத்தில் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. அந்த துன்பத்தோடு கூடிய நன்மையில் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பரிணமிக்கும். நீங்கள் பொறுமையாளர்களாகவும் நம்பிக்கையாளர்களும் இருந்தார்கள். உங்களுடைய பொருள்களை கொண்டு இதுவரையில் பெரும் உடல் கஷ்டங்களில் வாழ்கின்றீர்கள். உங்களுடைய டாக்டர்களிடம் நீங்கள் சொல்கின்றீர்கள், அவர்கள் கடவுள்கள் என்று. அவர்களிடம் உயிர் காக்கக்கூடிய அருள் இருக்கிறது என்று தெரியும். அவர்கள் உங்களுடைய உணவுக்கு பத்தியமிடுவார்கள், தங்களுடைய மருந்துகளை உங்களுக்கு கொடுப்பார்கள், விஷயங்களை கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு என் உள்ளம் கெட்டுவிட்டது. உணவிலிருந்து நான் இவ்வளவு துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த உணவை எனக்கு இறைவன் ஆகமாக்கவில்லை. இந்த மருந்துகள் எனக்கு சுகத்தை கொடுக்கும் என்று எண்ணுகின்றீர்கள். இன்னும் உணவுக்கும் பத்தியமிடப்பட்டுவிட்டது. கொஞ்சம் கொஞ்சம் நன்மையும் போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தெய்வம், பொய்யான தெய்வங்கள், டாக்டர்களை அணுகின்றீர்கள். அவர்கள் உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று கூறுகிறார். அதன் காரணமாக தான் நாம் டாக்டரிடம் சென்றோம், இல்லையென்றால் சென்றிருக்க மாட்டோம். அங்கு அவர்கள் தோல்வியிடும் பொழுது உங்களுடைய கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் பார்த்து முடிஞ்சவரையும் பார்த்து விட்டோம் என்று கூறுவார்கள். அப்பொழுது கடவுள் இல்லை. யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அருளை கொடுத்திருக்கின்றான். இப்பொழுதும் கூட நம்பிக்கை கொள்ளுங்கள், பொறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் உங்களை மீண்டும் உங்களுடைய புதிய படைப்புக்காக நான் மாற்றுவேன். யார் முதலாக உங்களை படைத்தானோ அபிதமாக புதிய படைப்பாக நான் படைக்கின்றேன், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். இது இறைவனுடைய வாக்குகள் உள்ளதாகும். எத்தனையோ கேன்சர் நோயாளிகள் ஒவ்வொரு மருத்துவமும் கூறும், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று. ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய சில அத்தாட்சி வைத்திருப்பார்கள், இந்த கேன்சர் பேஷன் குணமாகி இருக்கின்றார். 1, 2, 3 அவ்வளவுதான் எண்ணிக்கை கொள்ளக்கூடிய அளவில் தான். இதன் காரணமாகத்தான் ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை வைத்தியம், நாட்டுப்புற வைத்தியம், வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியங்களும் கூட, இன்னும் மூலிகை வைத்தியங்கள், இன்னும் இயற்கை வைத்தியம், யோகா என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு துறையிலிருந்தும் சில அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஆனால் யார் இதனை கூறுகின்றார்களோ, நாங்கள் கேன்சரை குணமாக்கிவிடுவோம், உங்களுடைய துன்பங்கள் அனைத்தையும் எந்த கஷ்டம் எந்த நோயாக நினைக்கணும் என்று கூறுகின்றார்களோ அத்தாட்சிகள் இருக்கின்றன. சரிதான், அதனை நீங்கள் ஒவ்வொரு நோயாளியிடத்திலும் நிரூபிக்க முடியுமா? அப்படி என்றால் அந்த அத்தாட்சிகள் இறைவன் கொடுத்தது. என்னுடைய அனுமதியை கொண்டு சுகமாக இருக்கின்றார்கள், இவர்களுடைய மருத்துவங்களால் கிடையாது. யாரொருவரும் யோகா செய்யுங்கள், உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது என்று கூறுகின்றார்கள். நோய் வராமல் இருக்கின்றதா? உடல் பயிற்சி செய்யுங்கள், உங்களுக்கு எந்த நோயும் வராது என்றிருக்கின்றது. உடற்பயிற்சி செய்பவர்கள் நோய்கள் காணாதவர்களா? எந்த ஒரு மனிதன் நோய் இல்லாமல் இருக்கின்றனா, கஷ்டம் இல்லாமல் இருக்கின்றன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அத்தாட்சிகள் பொருந்திய துறைகள் தான் ஒவ்வொன்றும். ஆனாலும் ஒரு சிலருக்கு சுகம் கிடைக்கின்றது, பெரும்பாலானோர் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். எப்படி இது சாத்தியம்? இறைவனுடைய அருள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் சுகமாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களோ தாங்கள் சுகமாக்கின்றதாக தங்களுடைய மருத்துவத்துறைகளை சார்ந்த ஒவ்வொருவரும் அதை கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பணத்தை. நீங்கள் உங்களுடைய சிந்தனையின் பக்கம், என் இறைவனே நீ எனக்கு நன்மை எது, உண்மை எது என்பதை புரியவை. சத்திய சோதனையில் உன்னை தவிர எங்களுக்கு வழிகாட்டுவோன் இல்லை என்று இறைவன் பக்கம் திரும்புங்கள். அத்தியாயம் 5:93 இவ்விதமாக இறைவனுக்கு அஞ்சுங்கள். 6:119 அவனை அஞ்சி உங்களுடைய உணவை உட்கொள்ளுங்கள். எந்த தடையும் கிடையாது. அவனை அஞ்சியவர்களாக உங்களுடைய உணவை உட்கொள்ளுங்கள். எந்த உணவை நீங்கள் இதுவரை உட்கொண்டீர்களோ அது நிச்சயமாக விஷத்தன்மை வாய்ந்தது, நெருப்புக்குரியது. உங்களை நான் நீரிலிருந்து படைத்தேன், ஒரு துளி நீரிலிருந்து படைத்தேன். அந்த நீர்த்துளியில் வானங்கள் பூமியின் சக்தி காட்சியில் அடங்கியது. அதிலிருந்து உருவாக்கப்பட்ட நீங்கள், ஒவ்வொரு உயிரினமும் நீரிலிருந்து படைத்தேன். ஆனால் நீங்கள் காய்ந்த சருகுகளை உட்கொண்டிருந்தீர்கள், சேமித்ததன் காரணமாக. அதன் மீது நீங்கள் உரிமை இல்லவர்கள் என்று எண்ணியதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு அதன் மீது எந்த உரிமையும் கிடையாது. இயற்கையினுடைய எந்த ஒரு பொருளின் மீதும் எனக்கு உரிமை இருக்கிறது என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக இறைவன் உங்களுக்காக எச்சரிக்கை, உங்களுடையது கிடையாது. என்னுடைய வாக்கு அதன் மீது இருக்கின்றது. யார் அதை அருளாக பாவிக்கின்றார்களோ என்றென்றும் பெருகக்கூடிய அந்த நல்வாழ்வு அவர்களுக்கு உண்டு. யார் அதை தன்னுடைய பொருளாக பாவிக்கின்றார்களோ அதற்கான கட்டளைக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிட்டது. அந்த நேரம் வரும் சமயம் இரவிலோ பகலிலோ அன்று வந்துவிட்டால் தடுப்பூரை அவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த அச்சத்தை உங்களுக்கு இப்பொழுதே வைத்திருக்கின்றான். நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறு அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒட்டி கொண்டுதான் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இன்னும் பணம் அதிகமாக வேண்டும் என்று விரும்புகின்றோம். பணத்தில் தான் உங்களுடைய கேடும் துச்சகனமும் கஷ்டமான வாழ்க்கையும் வெகு தொலைவிலான வழிகேட்டிலும் நம்மை ஆக்கக்கூடிய அந்த பாதை அமைந்திருக்கின்றது. நம்பிக்கை கொள்ளும் மக்கள், இறைவனுடைய அருள் சமீபமாக இருக்கின்றது. இறைவனுடைய அருள் எந்த ஒன்றையும் என்னுடைய உரிமைக்குரியது என்று நான் எண்ண மாட்டேன், எண்ணக்கூடாது. யார் தாங்கள் அதற்கு முழுமையான உரிமையுடன் என்று எண்ணுகின்றார்களோ கேடு, மிகப்பெரும் கேடு. இந்த கேட்டிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இயற்கையிலையும் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொன்றும் இயற்கை தான். இந்த காற்று உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம், ஆதாயம். இது எனக்கு மட்டும்தான் என்று கூறுங்கள், அந்த நிமிடம் நீங்கள் சாவது உறுதி. காற்று இல்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. மற்றவர்களுக்கு காற்று கிடையாது என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த எண்ணத்தை நீக்கிவிட்டான். காற்று எனக்கு மட்டும்தான் என்று இருக்கும் பொழுது, சுகமான காற்று இது எனக்கு மட்டும்தான் என்று நீங்கள் எண்ணும் பொழுது நீக்கிவிட்டான் அதை. ஆனால் யாரும் அதை எண்ணுவதில்லை. வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் அழகான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் வரும் பொழுது எனக்கு மட்டும்தான் என்று கூறுவதன் காரணமாக என்று தடுத்துவிட்டோம். தண்ணீர் இல்லாமல் வற்றி கொண்டிருக்கின்றது. தண்ணீர் இறைவன் தான் தர வேண்டும் என்று இப்பொழுது நம்புங்கள். கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வர வேண்டும் என்று நம்புகிறனால் இன்னும் நம்முடைய வானம் வறண்டு போகும். எந்த பூமியிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்களும் அந்த தண்ணீர் மீது தாங்கள் உரிமையுடையவர்கள் என்னும் பொழுது அங்கும் அது நீங்கிவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்திய தேசமே வறண்டு போவதற்கு முன்பாக தமிழ்நாட்டிலிருந்து துவங்கட்டும். வானங்களிலிருந்து நமக்கு இறைவனுடைய அருள் இறங்க வேண்டும் என்பதையும், பிற மாநிலங்களும் அதையட்டும், பூமியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வானங்களிலிருந்து இறங்கிய அந்த அருள் அதன் மீது தாங்கள் உரிமையுடையவர்கள் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணம் நீங்க வேண்டும். பற்றி கொண்டு எரியும் ஒவ்வொன்றும் நீங்களும் அதனை விரும்புகின்றீர்கள். நீ தான் கொடுக்க வேண்டும் என்று யாருடைய தண்ணீர் ஏற்கனவே கெட்டுவிட்டதோ அந்த தண்ணீரை நீங்கள் வேண்டிப்பதன் காரணமாக நீங்கள் நன்றாக வாழ்ந்துவிட முடியாது. அந்த தண்ணீர் உங்களுக்கு உதவவும் செய்யாது. உங்களுடைய பயிர்களுக்கு அது உயிரோட்டமும் அளிக்காது, அது அருளாகவும் இருக்காது. நீங்கள் விரும்புங்கள். இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் விரும்புங்கள். தொடர்ச்சியான மழையை இறைவன் கொடுப்பான். சேமித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அணைகளிலிருந்து நமக்கு தேவையில்லை. எந்த நேரமும் முன்புறத்தில் இறங்க வேண்டும். பூமியில் தண்ணீர் விளைச்சலாக பெருக வேண்டும். பெருகுமா பெருகாதா? இறைவன் அது மீது ஆற்றுகளோனா இல்லையா? எங்கும் நீரோடைகளும் நீரோட்டுகளையும் நாம் பார்த்தது கிடையாதா? மழையிலிருந்து நீர்வீழ்ச்சிகளையும் நாம் பார்த்தது கிடையாதா? வானங்களிலிருந்து மழை பிடித்த பிறகா? இல்லை, வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்காக உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 10:31. வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? உங்களுக்கு உயிரளிப்பவன் யார் என்பது பொருள். உங்களுக்கு வாழ்வளிப்பவன் யார் என்பது பொருள். வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று கேட்கின்றான். உங்களுடைய பதில், அவன் ஒருவன் தான், வேறு யார் கிடையாது. பூமியிலிருந்து உணர்ப்பான விவசாயம் என்று கூறினீர்களே, மன்னித்துவிட்டு இறைவனே, இவ்வளவுதான் இறைவன் நம்பினும். பின்னர் எவரொருவரையும் நீங்கள் புகழாதீர்கள், உங்களுடைய இயற்கையை படைத்தவர்கள் அவர்கள் என்ற அளவுக்கு. உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் ஒவ்வொன்றுமே, இந்த பூமியில் இருப்பவை ஒவ்வொன்றுமே வானங்களிலிருந்து இறங்கியது. நமக்கு அதன் மீது எந்த சக்தியும் கிடையாது என்பதை மறியுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய சத்தியம் உங்களுடைய இதயத்தை சமாதானப்படுத்தட்டும். படைத்தவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த சமாதானம் வேண்டும். இந்த சமாதானத்தை அளிப்பதற்கு செவிப்புலன் வேண்டும். அதன் மீது சக்தியுடையவன் யார்? வெறும் மற்றவர்களுடைய பேச்சுக்களை கேட்பது மட்டுமல்ல, உள்ளுக்குள் நிகழக்கூடிய சில விஷயங்கள் பேச்சுக்களாக நான் உணர்வாக அமைகின்றேன் அந்த உணர்வை என்னுடைய பேச்சுக்களாக நான் மாற்றுகின்றேன். அப்படி என்றால் இந்த பேச்சுக்கள் உணர்வாக மாற்றப்பட்டு என்ற இறுதியில் தந்தைக்கப்பட்டிருக்கின்றது. அது சத்தியமான சூழ்நிலையை எனக்கு அறிவிக்கின்றது. இந்த சத்தியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையும் அந்தமும் முடிவு வரையிலும், என்னுடைய வாழ்க்கை முடியும் போது அடுத்த வாழ்க்கை தொடரும் அந்த நம்பிக்கையின் மீதும் அமையுங்கள். உங்களுடைய இயற்கையின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் உங்கள் மீது அதிகாரம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு வரும்பொழுது சீவி சிங்காரத்தை கொண்டு வருகின்றீர்கள். ஒரு மழை போதும், அவ்வளவு சாம்பலாக, அவ்வளவும் சாயம் கலைந்து போகும். ஒரு சிறு துன்பம் ஏற்பட்டும் உங்களுடைய முகத்தின் பொழிவு என்று கூறக்கூடிய நீங்கள் எவ்வளவு மேக்கப்பட்டிருந்தாலும் அந்த நேரத்திலேயே முகம் அலங்கோலமாக ஆகிவிடும். ஒரு கவலை தீண்டினால் போதும், பேய் போன்று முகம் ஆகிவிடும், பேய் அலைந்தது போன்று ஆகிவிடும். இயற்கையின் மீது அதற்கு மேல் உங்களுக்கு அதனை அடுகூட்டக்கூடிய வழி இருக்குது என்று எண்ண வேண்டாம். இயற்கைக்கு மிஞ்சிய ஒரு அடகு கிடையாது. நான் அதற்கு மேலும் அழகொட்டு பண்ணி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கும் எனக்கு பெரும் கேடு. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சத்தியத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே இயற்கை. என் மூளையில் இருக்கக்கூடிய இந்த கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் மூலமாக நான் படிப்பறிவாக படிப்பினைகள் பெற்று அறிந்து கொண்டிருக்கிற இந்த அறிவு நேற்றைய கால, இறந்த கால, கடந்த கால அறிவு, அது நமக்கு பயன்படாது. அந்த அறிவு பொருள்களின் அடிப்படையில், பொருள்கள் அவ்வளவும் அடியும், அருள் ஒருபோதும் அடியாது. இறைவன் உங்களுக்கு அளிப்பதும் உங்களை விட்டு நீக்குவதும் அவ்வளவுதான். உங்களிடம் அளித்திருப்பது நீங்கள் உபயோகப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி பல காலங்கள் அந்த அருள் உங்களுடன் நிறைந்திருக்கின்றது. நீங்கள் பொருளாக மாற்றிக்கொண்டு இறைவனுக்கு நன்றி இல்லாமல் பணியாமல், அவனுக்கு சரணாகதி அடையாமல், எல்லோரும் எனக்கு சரணாகதி அடைய வேண்டும், நான் பொருள் கொண்டிருக்கின்றேன், அது எனது உரிமையுடையவன், நான் இந்த இயற்கை அவ்வளவுமே நான் என்னுடைய அதிகாரத்துக்கு வைத்திருக்கின்றேன், நீங்கள் எனக்கு பணிய வேண்டும் என்று பெருமை கொண்டு அகம்பாவத்தில் வாழும் பொழுது அந்த இருளை, அந்த அருளை இறைவன் நீக்கிவிடுகின்றான். நீங்கள் இருளுக்குள் நுழைகின்றீர்கள். எந்த கதியும் அற்றவர்களாக, எந்த வழியும் தெரியாதவர்களாக, அந்த இருள்களில் சிக்கியிருக்கூடிய நம்மை வெளிச்சத்திற்கு அழைக்கின்றான். நம்பிக்கை கொள்ளுங்கள். உணவுதான் உங்களுக்கு ஆதாரம், இறைவன் தான் அந்த அருளுக்கு ஆதாயம். மருந்துகள் இல்லை. அந்த மருந்துகளை உங்களுக்கு கொடுத்து உணவுக்கு பத்தியமிடக்கூடிய இந்த டாக்டர்கள் எவ்வளவு வடிகேடர்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டாம். உணர்ந்து புரிந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு உதவி தேவையில்ல. சொல்வதன் காரணமாக அது உங்களுக்கு உதவி போவதில்லை. நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். உண்மையை கொண்டு தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும். இன்னும் அதன் மீது சத்தியத்தை நிலைப்படுத்தியவர்களாக நிலைப்படுத்திக் கொள்ளட்டும். நம்பிக்கை கொண்டு, உறுதி கொண்டு நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இன்று இதுவரையே செய்த அவ்வளவு கேடு மன்னிக்கப்பட்டதாக ஆயிற்று. இறை நம்பிக்கையுடையவர்கள் எந்த ஒரு இயற்கையினுடைய, மனிதர்களுடைய வாழ்க்கையின் ஆதாயத்தின் மீது தங்களுக்கு ஏதும் உரிமையோ, தாங்கள் அதன் மீது சக்தியுடையவர்கள் என்றோ எண்ண வேண்டாம். நான் உணவை உட்கொள்கின்றேன் என்று வேண்டாம். இந்த உணவை நீ நன்மையாக்கிக் கொடு. அத்தியாயம் 6:19. எந்த ஒரு உணவையும் உங்களுக்காக இறைவன் படைத்தது அது பொருளாக இருக்கின்றது, அது அருளோடு நீங்கள் உட்கொள்ள வேண்டும். பயபக்தியோடு உட்கொள்ளுங்கள். இறைவனை நினைவு கொண்டவர்களாக, படைப்பாளனே இந்த உணவு எனக்கு உயிர் அளிக்க வேண்டும், இந்த உணவின் உயிரில் எந்த விதமான உயிரோட்டமில்லாத பொருள் அடிப்படையையும் நீக்கிவிடு. இந்த உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருளும் எனக்கு முழுமையாக பயன்படுத்தக்கதாக ஆக்கிக்கொடு. இதற்குரிய ஒவ்வொரு கேட்டையும் நீ நீக்கும் விதமாக எனக்கு உன் மீது அச்சத்தையும், உனக்கே நான் முழுமையாக சரணடைதலையும், இந்த சத்தியத்தை நீ என்னுடைய ஞானங்களாக என் குடும்பத்தினருக்கும் ஒரு சேர அறிவிப்பாயாக. நீங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது ஒருவருடைய பிரார்த்தனை அவ்வளவு பேருக்கும் சென்றடைகின்றது. தனித்தனியாக உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது பெருமையின் காரணமாக நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள். உணவு உட்கொள்வதற்கு கூட நீங்கள் ஒன்றாக இணைய முடியாது, அவ்வளவு வேலை. நான் சம்பாதிக்கப் போகின்றேன், நான் வாழப்போகின்றேன், என்னுடைய அதிகாரத்திற்குள் என்னுடைய வாழ்க்கை வேண்டும், இல்லை. நான் என்று இருக்கும்பொழுது என்னுடைய இயற்கை, இதன் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று எண்ணுகின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செல் அணுவின் மீது கூட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவன் நன்றி அணுவும் அசையாது. எந்த நிலையிலும் உங்களுடைய சமாதானமான, சீரான, அழகான, உயர்வான இந்த ஞானங்கள் மிக்க பாதையிலிருந்தும் வழிகட்டிலாகிவிட வேண்டாம். ஊர் உலக மக்களை பின்பற்றி உங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் வேண்டும். நிச்சயமாக வேண்டாம். இந்த மனிதர்களிடமிருந்து எனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடாது. இறைவனிடமிருந்து அவர்களும் கருணையும் பதிவும் பாசம் அந்த பண்பும் எனக்காக அவனுடைய பண்புகளில் இருந்து கொடுக்கப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய குடும்பத்தினர் எவ்வளவரையும் நீங்கள் விரோதமாக பார்க்காதீர்கள். வீண் தர்க்கங்களில் ஈடுபட வேண்டாம், சர்ச்சைகளில் ஈடுபட வேண்டாம். ஒருவர் மற்றவரை பார்க்கும்போதெல்லாம் பாவமளிப்பு கேளுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது வரும்பொழுது உரிமையுடையவர்களாக நீங்கள் வருகின்றீர்கள். உன் மீது எனக்கு உரிமை இருக்கின்றது, என் மீது உனக்கு உரிமை இல்லை என்றும், அவர்களிடத்திலிருந்து எனக்கு என் மீது உரிமை இருக்கின்றது, வேறு யாரும் என் மீது உரிமை பாராட்டுவதற்கில்லை என்றும். இதில் இரண்டுமே தவறானது. நான் சம்பாதிப்பதன் காரணமாக என்னுடைய உரிமை நான் அதிகமாக்குகின்றேன் என்று அதிகாரமாக ஆக்குகின்றேன். அவர்கள் மீது உரிமை கொண்டால் எனக்கு உரிமை இருக்கிறது என்று, நிச்சயமாக உங்கள் மீது உரிமை கொண்டால் உங்களுக்கு உரிமை இல்லை. அடங்குங்கள் என்று இறைவன் கூறுகின்றான், அவர்கள் அடங்குபவர்களாக இல்லை. இதில் நான் என்னுடைய அருளை பெற்றுவிட்டேன் என்பதற்கு உரிய ஆதாரம் உங்களுக்குள் இறைவன் ஒரு உதாரணத்தை ஏற்படுத்துகின்றான், ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றான். ஒருவர் மற்றவரை மிஞ்சக்கூடிய சூழ்நிலை, நான் மிஞ்சியவன் என்று காட்டக்கூடிய அந்த பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகின்றான். பெரும் சண்டை கைகலப்பிலும் அடிதலிலும் முடிகின்றது. அந்த நேரத்தில் நாம் நிச்சயமாக வரம்பு மீது மீறிட்டோம். வரம்பு மீது கொள்ளை நேசிப்பதில்லை. அந்த குடும்பம் யார் மிஞ்சப்பட்டார்களோ, வரம்பு மீறப்பட்டார்களோ, துன்பத்திற்குள்ளானார்களோ, அவர்கள் இறைவனிடம் பாதுகாப்பு தேடியிருந்தால் எங்களை மன்னித்துடனே. தங்கள் பொருட்டுதான் இந்த உச்சகட்ட சூழ்நிலை அமைந்துவிட்டது. இவ்வளவு சாதாரண ஒரு வாக்குவாதம் பெரிய வாக்குவாதமாக மாறி இறுதியில் அது சண்டையில் முடியும் பொழுது நானும் காரணமாக ஆகிவிட்டேன், என்னை மன்னிப்பாக என்று கூறும் பொழுது இறைவன் அந்த குடும்பத்திற்கு அவ்வளவு அருளையும் இறைவனுடைய கருணையையும் கொண்டு வருகின்றான். ஒவ்வொருவருக்கும் நல்லவர்களை போதிக்கின்றான். யார் வரம்பு மீந்தார்களோ அவர்களுடைய உள்ளத்திற்கும் அந்த குற்ற உணர்வை கொண்டு தங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் திருப்புகின்றான். இனி அவர்களுக்கு அப்படிப்பட்ட கோபம் வராது. அவர்களுடைய வீடுகளில் அருள் நிறைந்திருக்கின்றது. எந்த காலத்திலும் அந்த அருள் அந்த குடும்பத்திற்கு குறையாமல் இருக்கும். அவர்கள் அழகான வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பரிணமிப்பார்கள். இறைவனும் அவர்களை பற்றி திருப்திக் கொள்வான். நல்லவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணமாகவும் அந்த வீட்டில் ஒரு பொறுமையாளர் இருந்தால் போதும், அவர்களுக்காக வேண்டி அந்த வீடை காப்பாற்றப்படும். நம்பிக்கையாளர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையான அருள் கிடைக்கின்றது. இறைவனுடைய அருள் உங்களுக்கு வரும்பொழுது அது உங்களுக்கு மட்டும் உரியதல்ல, மற்றவர்களுக்கும் உரியது என்பதை இறைவன் உங்களுக்காக நிச்சயமாக பல உதாரணங்கள் வைத்திருக்கின்றான். மழை வரும்பொழுது அது உங்களுக்கு மட்டுமா, மற்றவர்களுக்குமா? மற்றவர்களுக்கும் தான். அது அநியாயக்காரர்களும் ரசிப்பார்கள். வரம்பு மீறிய கொடும் பாவியாக இருந்தாலும் அவனும் அதை கொஞ்சம் ரசிப்பான். இவ்வாறு தன்னுடைய அருளை அவன் உங்களுக்காக வேண்டி மற்றவர்களுக்கும் பரவலாக்கும் பொழுது அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய ஒருவரின் நன்மை அந்த குடும்பத்தையே பாதுகாக்கும். உங்களுடைய ஒருவரின் நன்மை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் பாதுகாக்கும். உங்களுடைய ஒருவருடைய நன்மை அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களையும் பாதுகாக்கும். அந்த ஒருவர் கூட அங்கு இல்லை என்று இருக்கும் பொழுதுதான் பெரும் அழிவுகளை கொண்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றன. ஒரு ஃப்ளைட்டே அப்படியே பூமி கொள்ள போயிடுது. ஒரு ஃப்ளைட்டே அப்படியே டோட்டலாக முழுமையமாக கடலுக்குள் இறங்கி விடுகின்றது, காணாமல் ஆகிவிடுகின்றது. உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் கொண்டு அனைத்து கொண்டு அது எங்கிருக்குது என்று காண முடியாது. நான் சேட்டலைட் வைத்திருக்கின்றேன், எல்லாம் வைத்திருக்கின்றேன், மூழ்கி போன ஒரு பெரிய விமானம் காண முடியாது. இரண்டு மூன்று பல காணாமலாகிவிட்டன. நீங்கள் அதை தேடி கண்டுபிடிப்பவர்கள் இல்லை. ஏன் இந்த நிகழ்வு? அது ஒருவன் கூட நல்லவன் இல்லை, அவ்வளோதான். நாம் இன்றைய பணம் தொடர்கின்றோம், இறங்குகின்றோம். காரணம் ஏதோ ஒரு நன்மையோடு பயபக்தியோடு அங்கிருந்திருக்கின்றான். அது காரணமாக தரையிறங்கியது. நீங்களோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று வந்தீர்கள். தலையிறங்கிய பிறகு மகிழ்ச்சியுடன் வெளியிருக்கின்றீர்கள். ஒரே ஒரு நன்மையாளன், ஒரு பயபக்தியாளன் இருப்பதன் காரணமாக யாரொருவர் புதிதாக வருகின்றாரோ அவருக்கு வானத்தில் ஏறும்போது பயம் ஏற்படுகின்றது. அதை பார்த்து இவன் சிரிப்பான். அனுபவம் இல்லாதவன் பயப்படுகின்றான் என்று அவனுடைய பயத்தை கேள்வி செய்வான். ஆனால் அந்த பயம்தான் அவனை சென்று அடையக்கூடிய இடங்களில் அவனை கொண்டு சேர்த்தது. அது காரணமாக ஒட்டுமொத்த விமானம் தலையிறங்கியது. இது விமான ஓட்டியால் அல்ல, அவளுடைய திறமையினால் அல்ல, இறைவனுடைய கருணையினால். நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவனை அதிகமாக நினைவு கொள்ள வேண்டும். அவனுக்கே அனைத்து புகழும் என்ற அந்த எண்ணம் ஓங்கும் முறையில், தானாக வாயிலும் வரும் முறையில் அதிகமாக நினைவு கொள்ளுங்கள். யார் அதிகமாக தங்கள் இறைவன் நினைவு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவனிடமிருந்து மிக அழகான நற்செய்தி இருக்கின்றது. கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். இந்த சமாதானத்தின் வாழ்க்கையின் பக்கம் இறைவன் அடைக்கின்றான் உங்களை. அத்தியாயம் 10:25. சமாதான மிக்க வாழ்க்கையின் பால், அந்த வாழும் தளத்தின் பால் அடைக்கின்றான். இறைவனுக்கு அஞ்சுங்கள். எந்த ஒரு பொருளின் மீதும் நீங்கள் உரிமை கொண்டாடாதீர்கள், அது அருளாக இருக்கட்டும். நீங்கள் உரிமை கொண்டாடும் போது அது பொருளாக மாறிவிடுகின்றது. அவ்வளவு பேருக்கும் நாசம், அந்த அருள் விளையும், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். அதனை பணத்திற்கு நீங்கள் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக அந்த பூமியே அடிந்து விட்டது, சாபக்கேடாக ஆகிவிட்டது. இவ்விதமான வாழ்க்கை நமக்கு கூடாது, ஆகாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயற்கையில் கூடிய காற்று, தண்ணீர், உணவு, நிலம், மரங்கள் எதனையும் நீங்கள் நெருங்கக்கூடாது. நீங்கள் உரிமையுள்ளவர்கள் இல்லை. அதிலிருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு விளைச்சலும் மற்றவர்களுக்கு. அதனை பணத்திற்காக விற்கும் பொழுது நாம் வரம்பு மீறிவிட்டோம். வரம்பு மீறக்கூடிய சமுதாயத்தினரை இறைவன் நேசிப்பதில்லை. உணவை யார் விலை பேசுகின்றார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டு கூடாது. யார் உணவு விலை பேச மாட்டார்களோ அவர்களுக்கு அந்த உரிமையை நாம் கொடுக்கின்றோம். காரணம், அருள் உள்ளவர்கள் தவிர இதனை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். இப்போ இருக்கக்கூடிய புதிய கட்சிகளாகட்டும், பழைய கட்சிகளாகட்டும், இவர்களுக்கு ஒருபோதும் விளங்காது. உங்களுடைய அரசன் இவர்களில் யார் அரசாங்கத்தை அமைக்கின்றார்களோ அவர்கள் அல்ல, இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் கொள்ளுங்கள். உங்களுக்காக வேண்டி பெருகும், இனி அதனை விலைக்கு விற்க முடியாது. எப்படி மலிந்து விட்டதோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விளைபொருளும், அந்த விளைச்சல்களில் நீங்கள் வாடும் பொழுது அதனை விற்பதற்கு நிச்சயமாக காசு தேவையில்லை. காரணம், அதை வாங்குவது கால் இருக்காது. ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அது நிரப்பமாக இருக்கும். ஒவ்வொருடைய கால் மணல் அடியிலும் அது தானியங்களாக அமையும். அந்த தானியங்கள் உங்களுடைய கார்பெட்டுகளாக அமையும். கால் பாதம் படக்கூடிய கார்பெட். விரும்புங்கள், இறைவன் ஒருவன் தான் உங்களுடைய அரசன் என்பது. உங்களுடைய ஓட்டு போட்டியில் தேர்ந்தெடுக்கக்கூடியதை வெறுத்துவிடுங்கள். இறைவன் ஒருவன் உங்களுக்கு போதுமான எவனும் இதனை நிராகரிப்பவர்களாக இருப்பான், இருப்பானை தவிர ஏற்றுக்கொள்வதாக இருக்க மாட்டான். காரணம், அவனுடைய பெருமையும் அவனுடைய அதிகாரமும் வேண்டும். அதற்குத்தான் ஒருத்தருக்கும் கொடி வேணும். என் கட்சிக்கு ஒரு கொடி, உன் கட்சிக்கு ஒரு கொடி என்று அதிகாரம் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனுடைய அருளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பணிவும் இல்லை, அடக்கமும் இல்லை, பயமும் இல்லை. இவர்களுக்காக உங்களுடைய ஓட்டை கொண்டு நீ எனக்கு நன்மை செய்வாய் என்று இந்த ஓட்டை போட்டேன். நிச்சயமாக இல்லை. இனி மனிதர்களுக்கு ஓட்டு போடுவதையோ வெறுத்துடுங்கள். இறைவன் ஒருவனுக்கு உங்களுடைய உண்மையான அவ்வளவு எண்ணத்தையும் கொண்டு அவனைக்கே எல்லா புகழும் என்று, அவனே என்னுடைய அரசன் என்று அவனுக்கு நீங்கள் அடிப்பணிந்து விடுங்கள். வானங்களிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த பூமியில் நிரப்பமாக இருக்கும். அத்தியாயம் 51:22. உங்களுக்கு வாழ்க்கையாக அமைக்கப்பட்ட இந்த பூமியினுடைய வாழ்வாதாரமும், உங்களுக்கு இனியும் நன்மையாக உங்களுக்காக கொடுக்கப்பட்டுக்கூடிய உங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதியும் வானங்களில் அமைந்திருக்கின்றது. அங்கேயும் தான் விளங்கி கொண்டிருக்கின்றது பூமியில். இந்த பூமியும் வானம் பார்த்த பூமியாக இருக்கின்றது. உங்களுடைய உள்ளமும் வானம் பார்க்க வேண்டாம், இறைவன் பக்கம் திரும்புங்கள். உள்ளத்துக்கு நிகரான கோயில் கிடையாது, அங்கே என்னுடைய வாக்கு இருக்கின்றது. இந்த வாக்குக்கு வானங்கள் அடிமணியும், அந்த வானங்கள் அடிமணியும் போது இந்த பூமி கிடைக்கும், அவ்வளவுதான். ஆக உங்களுடைய தேவைகள் வானங்களிலும் இல்லை, பூமியிலும் இல்லை, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. உள்ளத்திற்கு நிகரான ஒரு பெருங்கோயில் கிடையாது, அங்கு இரண்டு வாக்கு இருக்கின்றது, இரண்டு உருவம் கிடையாது. உரு வழிபாடு நீங்கள் செய்யக்கூடாது. உள்ளத்தின் ஆற்றலின் வழிபாடு, இறைவனுடைய வாக்கு ஆற்றல் இருக்கிறது. மசூதிகளுக்கோ சர்ச்சைகளுக்கோ கோயில்களுக்கோ சென்று அங்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணுவது பெரும் தவறாகும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது அந்த கோயிலிட்டு வெளியேறாதீர்கள். பூசாரிகளை கொண்டு நாம் வடிகெடுக்கப்பட்டோம். முன்னோர்கள் பூசாரிகளால் வடிகெடுக்கப்பட்டார்கள். அந்த முன்னோர்களும் என்னை வடிகட்டுவதற்காக நிச்சயமாக ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாதையை நானும் பின்பற்றுகின்றேன். இனி அவ்விதமாக இல்லை. உங்களுடைய இறை முன்னரின் பக்கம், உங்களுடைய ஆற்றலின் பக்கம் நீங்கள் இப்பொழுது திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை நிச்சயமாக கவனித்தவனாக இருக்கின்றான். நீங்கள் செய்யும் செயல்களை பற்றி அவன் பராமுகமாக இல்லை. எங்கள் இறைவனே, நாங்கள் இதுவரையில் சத்தியத்தை கொண்டு எங்கள் உள்ளம் மறுப்பதற்கு எந்தவிதமான வழியும் இல்லாமல் தெளிவாக கொடுக்கப்பட்ட இந்த அருளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் நாங்கள் உன்புறத்தில் ஒப்படைக்கின்றோம். எதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அதை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தில் கூறுங்கள், நான் மறந்துவிட்ட போதிலும் அந்த உண்மையை கொண்டு எங்களை வழிநடத்துவாயாக. 619 இறைவனுடைய அருளையும் அவனுடைய கருணையையும் அவனுடைய மன்னிப்பையும் கொண்டு நான் இந்த உணவை உட்கொள்கின்றேன். உன்னுடைய அருளாக இதை அமைத்துக் கொள் இறைவனே என்று நீங்கள் அந்த பிரார்த்தனையில் அமையாமல் எந்த இயற்கையினுடைய ஒரு பொருளையும் அனுபவிக்க வேண்டாம். காற்று உட்பட இன்று நமக்காக அகிலங்கள் மாறுகின்றன. அகிலங்களுடைய இயற்கையின் திரட்சிகள் மாறுகின்றன. மனிதனை வாழ வைப்பதற்காக மட்டுமே, மனிதர்களுக்கு உதவி புதியக்கூடிய கால்நடைகளை வாழ்வதற்காக மட்டுமே கொடிய மிருகங்களையும் பாம்புகளையும் புலிகளையும் யானைகளையும் கரடிகளையும் அவ்வளவையும் அழிக்கப்பட்டு அந்த காடுகள் உங்களுக்கு சுவலைவனங்களாக மாறும். அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வனங்கள், வனவிலங்குகள் வேண்டாம், வனங்கள் வேண்டாம், காடுகள் வேண்டாம், வனங்குகள், சோலை வனங்களும் பூங்கா வனங்களும் பூச்சோலைகளும் நீரூற்றுகளும் நீர்வீழ்ச்சிகளும் இருக்கக்கூடிய அந்த மகாபிரதேசத்தில் வாழ வைக்கக்கூடிய அருள் இறைவனை இருக்கின்றது. அந்த அருளில் நான் வாழ வேண்டும் என்று விருப்பத்தை மேற்கொள்ளுங்கள். நோய்கள் இல்லை இன்று முதலாக உங்களுக்கு வறுமையும் கிடையாது. நோயும் வறுமையும் நீங்கிவிட்டன. மனித சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். இறைவனுக்காக பொறுப்பேற்றுக் கொண்டான்.